அதைத்தான் இந்த முதலாவது சூத்திரத்திலே, முதலாவது பாட்டு தான் சூத்திரம். ஏனைய பாட்டுக்கள் எல்லாம் அதற்கு விளக்கம். ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம், ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். முடிந்தது. தருபவன் ஒருவன் வேண்டும். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதி முத்த சித்துரு மன்னி நின்றே. ஆக இங்க இந்த நூற்பாவில் தருபவன் ஒருவன் வேண்டும், அதுதான் என்னது, இது என்ன, இதுதான் அனுமானம், அனுமான அளவை. அனுமான அளவையிலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்பதை என்ன என்ன உறுப்புல சேர்க்க வேண்டும், இதுதான் மேற்கோள். மேற்கோள் அனுமானத்தில் தருபவன் ஒருவன் வேண்டும். இந்த உலகத்தினுடைய அமைப்பை முதலிலே சொல்லுகிறார். எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது, இது ஒரு தனிப்பொருள் அல்ல, இது ஒரு தனிப்பொருள் அல்ல, பிரிக்க முடியாத பொருள் அல்ல, இது ஒரு தொகுதி, பல பொருள்கள் கூடியிருக்கிற பல பொருள்களின் கூட்டமாகிய தொகுதி பொருள் தான் உலகம். எனவே பிரிக்கக்கூடிய தன்மை உடையது. அந்த பகுதிகள் எவை என்றால் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று பிரிக்கக்கூடிய பகுதிகள். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் இந்த மூன்று வகையாக பிரித்து விடலாம். ஒருவன் ஒருத்தி மற்றவையெல்லாம் மற்ற ஜடப்பொருள் எல்லாம் ஒன்று என்று மூன்று கூறாக பிரித்து விடலாம். நான் எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னேன், நிலம் நீர் தீ காற்று என்று பிரித்து விடலாம், அது ஒரு முறை. இது அதைவிட எளிமையாக பார்த்த சொன்ன உடனே விளங்கும்படியாக ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று பிரிக்கக்கூடிய உலகம். இதைத்தான் மெய்கண்டார் எப்படி சொல்லுகிறார், அவன் அவள் அது எனும் அவை, அதைத்தான் இப்படி விளக்குகிறார். அலின் என்ன அர்த்தம் அலினா இவை இரண்டு அல்லாதது, அல்லாததுன்னு அர்த்தம், அகிரணை. எனவே ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம், இப்படி மூன்று பகுதிகளை உடைய அவயவ பகுப்பு உடைய இப்படிப்பட்ட உலகம் வறுமுறை வந்துன்னா தோன்றுகிறது. எனவே இதற்கு தோற்றம் உண்டு. இது செய்யப்பட்ட ஒரு காரிய பொருள் ஆதலாலே, பகுதிகளை பிரிக்கப்படக்கூடிய தன்மை உடையதனாலே இது காரிய பொருள், செய்யப்பட்ட பொருள். எனவே இது தோன்றுகிறது. வறுமுறை வந்து, அதென்ன வறுமுறை, வறுமுறை வந்து, வறுமுறை என்றால் சர்க்காரிய முறையிலே, சர்க்காரியவாதம் என்ற ஒன்று படித்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். சர்க்காரியவாதம் உள்ளதுதான் தோன்றும் என்ற நியதி, உள்ளதுதான் தோன்றும். எனவே உலகம் இல்லாத இடத்திலிருந்து வந்துவிடவில்லை, புதிதாக வரவில்லை, புதிதாக உலகம் தோன்றவில்லை. முன்னே தன்னுடைய காரணத்திலே ஒடுங்கி இருந்து இப்போது அங்கிருந்து வருகிறது, உள்ள காரணத்திலிருந்து காரியமாக உதிக்கிறது. அது எங்கே இருந்தது, உலகம் தோன்றுவதற்கு முன்னால மாயையிலே அடங்கி இருந்தது, அதுதான் உலகத்திற்கு காரணம். எப்படி குடத்திற்கு களிமண் காரணமோ அதுபோல உலகத்திற்கு முதற் காரணம் மாயை. அந்த மாயையிலே ஒடுங்கியிருந்த உலகம் அங்கிருந்து தோன்றுகிறது. வறுமுறை, அதான் வறுமுறை வந்து என்றார். சர்க்காரிய முறையிலே மாயையிலே அடங்கியிருந்து வந்து வருகிறது. வறுமுறை வந்து நின்று சிறிது காலம் நிலைத்து நின்று போவதும் ஆதலாலே பிறகு மீண்டும் ஒடுங்கி விடுகிறது. ஆதலால் இப்படி நிலை மாற்றம் உடைய பொருளெல்லாம் செயற்கை பொருள்கள். நிலை மாற்றம் உடைய பொருள் எல்லாம் செயற்கை பொருள்தான். இயற்கை பொருள் என்றால் ஒரே நிலையிலே இருக்க வேண்டும். ஒரே நிலையில் இருப்பதுதான் இயற்கை பொருள். எந்த பொருள் நிலை மாறுகிறதோ அது செயற்கை பொருள். எனவே இந்த உலகம் வந்து நின்று போகின்ற மாற்றங்களை அடைவதனால் இது செயற்கை பொருள் உலகம். செயற்கை பொருள் தான் காரியம். செயற்கை பொருள் தான் காரியம். வந்து நின்று போவதும் ஆதலாலே. ஆக இந்த செயற்கை பொருள்கள் நிலை மாற்றம் அடையும் போது இந்த உலகத்திலே பலவிதமான மாற்றங்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த மாற்றங்களிலே நாம் ஒரு ஒழுங்குமுறையை பார்க்கிறோம். உலகத்தினுடைய மாற்றங்களிலே ஒரு ஒழுங்குமுறை நிலவுகிறது. இரவு பகல் உலகத்திலே மாறி மாறி வருகின்றன. அது கண்டபடி வருகின்றனவா? ஒரு ஒழுங்குமுறை. அதே போல வானத்திலே கோள்கள், விண்மீன்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையிலே இயங்குகின்றனவே. எனவே இந்த மாற்றங்களிலே ஒழுங்குமுறை காணப்பட்டால் அது அறிவுடையவனாலே தான் நிகழ வேண்டும். அந்த மாற்றத்தை செய்வதற்கு அறிவுடையவன் ஒருவன் இருக்க வேண்டும். இப்போ இந்த ஆற்றில வெள்ளம் ஓடுகிறது. அந்த தண்ணீர் எல்லாம் வடிந்த பிறகு பார்த்தால் சில இடங்களிலே பள்ளமா இருக்கும், சில இடங்களிலே மணல் மேடு இருக்கும். பள்ளம் மேடு என்று மாற்றங்கள் தெரியும். இந்த மாற்றங்களில் ஏதாவது ஒழுங்குமுறை இருக்கிறதா? இருக்க முடியாது. ஏனென்றால் அதை உண்டாக்கியது எது? அறிவற்ற அந்த ஜடப்பொருளாகிய வெள்ளம். அதற்கு அறிவு கிடையாது. எனவே அவை செய்கின்ற அது செய்கின்ற இந்த மாற்றங்களிலே ஒழுங்குமுறையை பார்க்க முடியாது. ஆனால் அறிவுடையவனுடைய செயலிலே ஒழுங்குமுறையை பார்க்கலாம். இப்போது வயலிலே பாத்தி வகுக்கிறார்கள், வாய்க்கால் கட்டுகிறார்கள், வரப்பு என்ன ஒழுங்குமுறையில் அமைகிறது அல்லவா? அந்த ஒழுங்குமுறைக்கு காரணம் அறிவுடையவன். ஆதலால் இந்த உலகத்தின் அமைப்பிலே உலகத்தினுடைய மாற்றங்களிலே ஒழுங்குமுறை காணப்படுவதனாலே இவற்றுக்கு காரணமாக அறிவுடையவன் ஒருவன் இருக்கிறான் என்று நாம் உய்த்து அறியலாம். ஆதலால் தருபவன் ஒருவன் வேண்டும் என்று முடிக்கின்றார். தருபவன் ஒருவன் வேண்டும், தான் முதல் அவனே உலகத்தை தோற்றுவிப்பவன். அவன்தான் உலகத்தை தோற்றுவிக்கின்றான். முதல்வனாக இருந்து தான் தான் இறைவன் தான் முதல் தோற்றுவித்ததோடு அவனுடைய வேலை நின்று விட்டதா? ஈருமாகி அவன்தான் இறுதியிலே இந்த உலகத்தை எல்லாம் முற்றிலுமாக ஒடுக்கு முற்றளிப்பை செய்கின்றான். அழித்தற் கடவுளாகவும் இருக்கிறான். ஈருமாகி ஈருனா இறுதி. அவனே உலகத்திற்கு இறுதியை செய்பவனாகவும் இருக்கிறான். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் என்று இருக்க வேண்டும். மறுவித்திடும் என்று இருக்க வேண்டும். மறுவித்திடும் அதாவது ஈருமாகி அவற்றையெல்லாம் ஒடுக்குகிறவனாகி மீண்டும் அந்த ஒடுங்கிய உலகத்தை மறுவித்திடும்னா தோற்றுவிப்பான். மீண்டும் அவனே தோற்றுவிப்பான். எனவே இந்த உலகத்தை ஒடுக்குகிறவன் யாரோ அவன்தான் மீண்டும் அதனை தோற்றுவிக்க முடியும். எவன் ஒடுக்குகிறானோ அவனே தோற்றுவிப்பவன். அப்படியானால் எத்தனை தொழில்கள் ஆயிற்று அவனுக்கு? அழித்தல் தொழில், அதோடு படைத்தல் தொழில். படைத்தலையும் அழித்தலையும் செய்கின்றவன் ஒருவனே. இதை சிவஞான போதத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அழித்தலை செய்கின்ற போது எல்லா உலகங்களும் ஒடுங்குவதைப் போல எல்லா கடவுளரும் ஒடுக்கப்பட்டு விடுகிறார்கள். யாருமே எஞ்சி இல்லை. படைத்தற்கடவுளாகிய பிரம்மனுக்கு வேலை இல்லை, அவனுக்கும் ஓய்வு. பிரம்மன் அவனும் ஒடுக்கப்படுகிறான். காத்தற்கடவுள் அவருக்கும் வேலை இல்லை, அவரும் ஒடுக்கப்பட்டுவிட தடித்து இருக்கின்றவன் ஈசனாகிய ஒருவன்தான். ஈரில்லாதவன் எங்கள் ஈசனே என்கிறார். நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார் அந்த முற்றளிப்பு காலத்தில். நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார். ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர். ஆறு கோடி நாராயணர் அங்கனே. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அவன் ஒருவன்தான் அழிவில்லாத கடவுளாக இருந்து எல்லா பொருள்களையும் அழிக்கின்றான், ஒடுக்குகிறான். அவன்தான் மீண்டும் எல்லாரையும் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கின்றான். ஆகவே அவன்தான் முதற்கடவுள் உலகத்திற்கு என்று சொல்லுவதை பார்த்தோம். அங்கே சிவஞான போதத்தில் அதே கருத்து தான். தான் முதல் ஈருமாகி மறுவிடும். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அனாதி முத்த சித்துரு. அனாதி முத்த சித்துரு. முத்தன் என்ன அர்த்தம்? முத்தன். முத்தன் என்றால் என்ன? அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? இல்ல, முத்தின சொல்லுக்கு என்ன பொருள்? புத்தி என்ற சொல்லுக்கு விடுபடுதல். முத்தி என்றால் விடுபடுதல். முத்தன் என்றால் விடுபட்டவன். எதிலிருந்து? பாசத்திலிருந்து. எனவே இறைவன் அனாதியாகவே இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்கியவன். இறைவன் ஒருவன்தான் மலங்களிலிருந்து நீங்கியவன். அவனுடைய எண்குணங்களிலே ஒன்று இயல்பாகவே பாசத்தின் நீங்குதல் என்பது அவனுடைய எண்குணங்களிலே ஒன்று. எனவே அனாதி முத்தன், இயற்கையாகவே மலங்கள் இல்லாதவன், அமலன் நிமலன் என்றெல்லாம் சொல்லுகிறார். மலம் இல்லாதவன், அறியாமை இல்லாதவன். அப்படியானால் அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது அறிவாக இருக்கும்? முற்றறிவு உடையவன். அதான் அனாதி முத்த சித்து உரு. சித்துனா அறிவு, பேரறிவு. முற்றறிவு உடைய பொருளாக அவன் இருக்கிறான். அனாதி முத்த சித்துரு. இதுல உயிர்கள் எப்படிப்பட்டவை? அனாதி. அதுல கருத்து வேறுபாடு இருக்கா? இறைவனை போல உயிர்களும் அனாதி. அடுத்து முத்த என்ற சொல் உயிர்களுக்கு பொருந்துமா? அதற்கு உயிர்களுக்கு பொருந்துகிற சொல் எது? பெத்த. பெத்தனா கட்டுண்டான அர்த்தம். அனாதியாகவே இயற்கையாகவே கட்டுண்டு இருக்கிற மலங்களால் பற்றப்பட்ட சித்தூர் என்பது பொருந்தும். இறைவனும் சித்தூர் தான், ஆன்மாக்களும் அறிவு வடிவானவை. ஆக ஒரே ஒரு இலக்கணத்துல நாம் தவறிவிட்டோம். இறைவணக்கம். ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டு அம்பிரை இதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டன் போடும் வணங்கி போவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. ஒருவனோடு பொருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதி முத்த சித்துரு மன்னி நின்றே. தருபவன் ஒருவன் வேண்டும் அந்த கருத்தை தான் முதலிலே எடுத்துக்கொண்டு விளக்குகிறார். இங்கே பல சமயங்களினுடைய கொள்கைகளையெல்லாம் மறுக்கின்றார். பொதுவாக இந்திய தத்துவங்களை சமய தத்துவங்களை இரண்டு பெரும் பிரிவாக சொல்லுவார்கள். இரண்டு பிரிவுகள், வைதிக சமயங்கள் அவைதிக சமயங்கள். வைதிக சமயங்கள் அவைதிக சமயங்கள் என்ன பொருள் என்றால், வைதிக சமயங்கள் என்றால் வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயங்கள், வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. அந்த வைதிக சமயங்களிலே கடவுளை ஏற்காத சமயங்களும் கூட இருக்கின்றன. ஆனாலும் அவையும் வைதிக சமயங்கள் தான். கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனாலும் அவை வைதிக சமயங்கள். அவைதிக சமயங்கள் என்றால் வேதங்களை மறுத்து, வேதங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேதங்களுக்கு எதிராக தோன்றிய சமயங்கள் அவைதிக சமயம். அவைதிக சமயங்களிலே முதலாவது உலகாயதம். உலகாயதம் என்று சொல்லப்படுகிற நாத்திகம். இரண்டாவது வேதத்துக்கு எதிராக தோன்றிய சமயங்கள் வேற என்ன இருக்கு? பௌத்த சமயம், பௌத்தம், அதனை ஒட்டி எழுந்த சமணம் அல்லது ஆறுகதம். ஆமா, அருகனை அருகனை தலைவனாக கொண்ட ஆறுகத சமயம், அருகன். இந்த இவைதான் இந்த மூன்று தான் அவைதிக சமயங்கள். இங்கே சிவஞான சித்தியாரிலே சொல்லப்படுகிற வைதிக சமயங்கள் மீமாம்சை, மீமாம்சை, இரண்டாவது தர்க்கம். இந்த தர்க்கம் என்ற பகுதியில் ரெண்டு சமயங்கள் அடங்கியிருக்கின்றன. நியாயம், வைசேடிகம் இரண்டுக்கும் பொதுவான பெயர் தர்க்கம் என்று. பிறகு சாங்கியம் என்ற ஒரு கொள்கை. இவையெல்லாம் மதங்கள். மதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் கொள்கை என்ற பொருள், அவ்வளவுதான். மதம் என்றால் கொள்கை, கோட்பாடு. சமயம் என்ற பொருள் அல்ல, மதம் என்றால் கொள்கை. இவற்றினுடைய இந்த உலகத்தை பற்றிய இவற்றினுடைய கொள்கை, கடவுளை பற்றிய கொள்கை, அவற்றை வைத்துக் கொண்டு இங்கே அவற்றை மறுக்கின்றார் அருணந்தி சிவ. இப்ப உலகாயதர் அவர்களுடைய கோட்பாடு என்ன உலகத்தை பற்றி என்றால், உலகம் என்றைக்கும் இப்படியே இருப்பது, இது ஒரு காலத்தில் தோன்றியதுமன்று இதற்கு அழிவும் இல்லை, என்றும் இப்படியே இருக்கும். எனவே கடவுள் கோட்பாட்டுக்கு அங்கே இடமில்லை உலகாயதத்தில். பௌத்தத்தில் உலகம் என்பது சூனியம் என்பது அவர்களுடைய கருத்து, பௌத்தத்தில். உலகம் என்பது உண்மையிலே இல்லாதது, இருப்பதை போல காணப்படுகிறது. உண்மையிலே உலகம் என்பது சூனியம் என்ற கருத்து கூறுகிறவர்கள். அவர்கள் கொள்கைப்படி நிலையான பொருள் என்று ஒன்றுமே கிடையாது, நிலைத்த பொருள் என்று ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு பொருளும் ஒரு நொடியில் தோன்றி மறு நொடியில் அழிந்து விடுகிறது. ஒரு நொடியில் தோன்றி மறுநொடியில் அழிந்து விடுகிறது எந்த பொருளும். எனவே ரெண்டு நொடிக்கு மேல எந்த பொருளும் நிலைத்திருப்பது இல்லை. ஒரு நொடியிலே தோன்றும், அடுத்த நொடியிலே அழிந்துவிடும். அப்படி அழியும் போது தன்னுடைய சார்பிலே இன்னொரு பொருளை தோற்றுவித்து அழியும். ஒரு பொருள் அழிகிற போது தன்னிடத்திலே இன்னொரு பொருளை தோற்றுவித்து அழியும். அந்த புதிதாக தோன்றுகிற பொருளிடத்திலே தன்னுடைய இயல்பை வைத்துவிட்டு அழியும். தன்னுடைய வாசனையை, தன்னுடைய தன்மையை கொடுத்து விட்டு அழியும். பிறகு அந்த புதிய பொருள் அழிகிற போது அதுவும் அதே போல தன்னுடைய தன்மையை அடுத்து தோன்றுகிற பொருளிலே வைத்து அழியும். இப்படி ஒவ்வொரு பொருளும் தோன்றியும் அழிந்தும், தோன்றியும் அழிந்தும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாமல் தொடர்ச்சியாக மிக விரைவிலே நடப்பதனால் பார்ப்பதற்கு என்ன தெரிகிறது? அதே பொருள்தான் இருப்பது போல தோன்றுகிறது, அதே பொருள்தான் இருக்கிறது என்று நினைக்கும்படியாக தோன்றுகிறது. அது உண்மை இல்லை. நம்ம இங்கே பார்க்கலாம். இதற்கு உதாரணம் சொன்னா, இந்த திரையரங்குகளில் வெள்ளி திரை அங்கே படம் காட்டுகிறார்கள், அதுல அந்த படச்சுருள் இருக்கிறது அல்லவா, அதுல எத்தனை படங்கள், அத்தனை படங்கள் அடுத்தடுத்து வேகமாக ஓடுகிற போது அங்க திரையில நிலையான காட்சி தெரிகிறது இல்லையா? நிலையான காட்சி தெரிகிறது. அதே போலத்தான் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஓமே அவரால் சொல்லல, அவர்கள் சொல்லுகிற உவமை. இந்த நெருப்பு எரிகிறது, கொழுந்து விட்டு எரிகிறது. ஒரு கொழுந்து தோன்றி மறைய அடுத்த கொழுந்து அந்த இடத்திலே வரும். இப்படி அடுத்தடுத்து கொழுந்துகள், தீ கொழுந்துகள் தொடர்ந்து எரிகிற போது ஒரே நெருப்பு எரிவதை போல இருக்கு. அதே போல ஆற்றிலே வெள்ளம், நீர்ப்பெருக்கு ஓடுகிற போது ஒரு இடத்திலே இருந்த பழைய நீர் ஓடிவிடுகிறது, புதிய நீர் வந்து சேருகிறது. இப்போது பழைய நீர் செல்ல புதிய நீர் வர, ஆனால் பார்ப்பதற்கு ஒரே நீர், ஒரே நீரோட்டம் போல இருக்கு. இப்படியெல்லாம் காட்டுகிறார். எனவே நாம் மயக்க அறிவிலே இருக்கிறோம். நம்முடைய அறிவு மயக்க அறிவு. உண்மை இது அல்ல. இந்த உலகம் உண்மையிலே இல்லை. இது இந்த உண்மையை சொன்னது யாரு? புத்தர் பெருமான் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லி அப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள். இதற்கு கணபங்கவாதம் என்ற பெயர். கணபங்கவாதம், கணம் என்றால் ஒரு நொடி, கணம் என்றால் நொடி, பங்கம் என்றால் அழிவு, ஒரு நொடியிலே தோன்றி அழிதல் என்கின்ற பேச்சு கணபங்கவாதம். எனவே உலகம் என்பது உண்மையிலே இல்லையாதலாலே கடவுள் தேவையில்லை இதை தோற்றுவிப்பதற்கு என்பது அவர்கள் கொள்கை. எனவே அவர்கள் பொருள்களை பற்றி சொல்லுகிற போது, பௌத்தர்கள் பொருள் உள்ளதா இல்லை இல்லையா என்று கேட்டால் என்ன விடை கூறுவார்கள்? பொருள் இருக்கிறதா இல்லையா என்றால், உள்ளது என்றும் சொல்ல மாட்டார்கள், இல்லை என்றும் சொல்ல மாட்டார்கள். உள்ளதும் அன்று, இல்லதும் அன்று. உள்ளதும் அன்று, இல்லதும் அன்று. எனவே அனிர் இன்னதென்று சொல்ல முடியாதது, இன்னது என்று உறுதியாக சொல்ல முடியாதது. உலக பொருள் எல்லாமே அந்த நிலையில இருக்கின்றன. உள்ளது என்று சொல்ல முடியாது, இல்லது என்றும் சொல்ல முடியாது. அனிர் அனிர்வசனீயம், அனிர்வசனீயம். வசனம் என்றால் சொல்லுதல், நிர்வசனம் என்றால் உறுதியாக சொல்லுதல். நிர் என்றால் உறுதி, அனிர்வசனம் என்றால் உறுதியாக சொல்ல முடியாதது. அனிர்வசனீயம். உள்ளது என்றோ இல்லது என்றோ உறுதியாக சொல்ல முடியாமல் நிற்பது. எனவே உலகம் என்பது அனிர்வசனீயம் என்பது அவர்களுடைய முடிவு, பௌத்தர்களுடைய முடிவு. இந்த கொள்கையைத்தான் பின்னாலே சங்கரர் எடுத்துக்கொண்டு, இதே கொள்கையை எடுத்துக்கொண்டு மாயைக்கு சொல்லுகிறார். மாயை, அவர் சொல்லுவது இருக்கிற பொருள் ஒன்றுதான், உள்ள பொருள் ஒன்றே, அது பிரம்மம். அந்த பிரம்மந்தான் உலகமாக உயிர்களாக மாறியிருக்கிறது, மாறியதை போல தோற்றமளிக்கிறது. அப்படி தோற்றமளிப்பதற்கு என்ன காரணம்? மாயை என்று சொல்லுகிறார். இப்ப மாயை என்பது என்ன என்று நாம் கேட்டால், அது உள்ளது என்று சொன்னால் எத்தனை பொருளாகி விடுகிறது? பிரம்மம் ஒன்று, மாயை ஒன்று, இரண்டாகி விடுகிறது. இல்லை என்றால் அந்த பிரம்மம் உலகமாக எப்படி மாறியது என்பதற்கு விடை சொல்ல முடியாது. இந்த சிக்கல் அவர்களுக்கு. அதனால் என்ன சொல்லுகிறார்? மாயை உள்ளதுமன்று, இல்லதுமன்று, அனிர்வசனீயம் என்று சொல்லுகிறார். மாயை என்பது அந்த வேதாந்த கொள்கையில, ஏகாண்மவாத கொள்கையில அனிர்வசனீயம். ஆக பௌத்தர் சொன்ன, புத்தர் சொன்ன கருத்தை தான் சங்கரர் சொல்லுகிறார். அதனால சங்கரர் என்ன சொல்லுவார்கள், இவர் மறைமுக பௌத்தர், தன்னை வேதாந்தின்னு சொல்லிக்கொண்டே பௌத்த கொள்கையை ஆதரிக்கிறார் என்று சாடுவார்கள்.